காவலாளர் போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தாயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 7 இறைவசனங்கள் 40-53 வரை. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலாளர்கள் அவரிடம் திரும்பி வந்தனர். அவர்கள் காவலாளர்களிடம் ஏன் இயேசுவை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல் எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கோதேம். அவரோ முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் 4வது ஞாயிறை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலத்திலே பல்வேறு விதமான செயல்பாடுகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கான பக்தி முயற்சிகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நடைபயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே கிறிஸ்துவுக்கு எப்படி நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு, இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்வது எப்படி? கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம். ஆனால் எப்படி, ஏன் என்றெல்லாம் நாம் பல நேரங்களிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். குழந்தை இயேசுவின் தெரசா தன்னுடைய வாழ்விலே ஒரு ஆன்மாவின் வரலாறு என்கின்ற நூலிலே அவர் அழகாக எழுதியிருக்கின்றார். கிறிஸ்துவை பற்றிய அனுபவத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிறிஸ்துவை அவர் முதல் முதலிலே புது நன்மை வழியாக கிறிஸ்துவை முதல் முதலில் அவர் பெறுகிற போது அவருடைய வாழ்வில் கடவுளை நான் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். கிறிஸ்து என்னில் வருகிறார், நான் மறு கிறிஸ்துவாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவளாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அந்த நாளிலிருந்தே என்னிடத்தில் இருந்தது. நான் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே தூண்டக்கூடியதாக இருந்தது. நான் ஒவ்வொரு முறை நற்கருணை உட்கொண்ட பிறகும், முதல் நற்கருணை பெற்ற பிறகு அன்றிலிருந்து நான் ஒவ்வொரு முறை நற்கருணையை பெறுகிற போதும், கிறிஸ்து என்னில் வருகிறார், நான் கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஆசை வெளிப்படக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அவர் ஒரு ஆன்மாவின் வரலாறு என்கின்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேக்ஸ் மில்லியன் கோல்பே என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர், இரண்டாம் புனிதராக இருக்கக்கூடிய இரண்டாம் ஜான் பால் திருத்தந்தையாக இருந்தபோது இவரை புனிதர் பட்டத்திற்கு உயர்த்திய பிறகு அந்த விழாவிலே அவர் மறையுறையிலே சொன்னார், புனித மேக்ஸ் மில்லியன் தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவை சாட்சிய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னார். எப்படி? இவர் தன்னுடைய வாழ்விலே சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது, பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளான போதும் கூட, இவருடைய தன்னுடைய சகோதரர்கள் கூட இருந்த சிறையில் இருந்த சகோதரர்களுக்காக தான் முன் சென்று நான் இறக்க வேண்டும், அவர்களுக்காக இறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை முன்னிறுத்தி கிறிஸ்துவின் சாட்சியை வெளிப்படுத்துவதற்காக, எப்படி இயேசு மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை சிலுவையிலே கொடுக்கக்கூடியவராக இருந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை நான் மக்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த மேக்ஸ் மில்லியன் கோல்பே பிறருக்காக தன்னை முன் சென்று இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வாழக்கூடியவராக இருந்தார். கிறிஸ்துவின் சாட்சியாக இவர் இருக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி இரண்டாம் ஜான்பால் புனிதர் ஜான்பால் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவை சான்று பகர வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர் சென்றபோது அவருடைய தந்தை இவரை பின்தொடர்ந்து சென்று, நீ என்னுடைய சொத்துக்களில் தான் வாழக்கூடியவனாக இருக்கிறார், நீ உடுத்திருக்கக்கூடிய உடை கூட என்னுடையது தான் என்று சொன்னபோது, நான் கிறிஸ்துவுக்காக இதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உடைகளை எல்லாம் அவிழ்த்து அவருடைய தந்தையிடத்தில் கொடுத்ததை ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கான ஒரு சாட்சிய வாழ்வு இன்று நம்மிடத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வாச நச்சதி வாசத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கூட்டத்தில் இருந்த சிலர் இயேசுவை இறை வாக்கினர்களாக கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் இயேசுவை மெசியாவாக காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது நிக்கோதேம் என்கின்ற சொல்லக்கூடிய நபர் இயேசுவை பார்த்த பிறகு, இயேசுவோடு பேசிய பிறகு, இயேசுவை யார் என்று அந்த மக்களுக்கு, அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைநூலறிஞர்களுக்கும் வெளிப்படுத்தக்கூடியவராக, கிறிஸ்துவை சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த காவலாளர்கள் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சொல்வதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இயேசுவை அழைத்து வர சொல்லி இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் சொன்னபோதும் கூட, இந்த காவலாளர்கள் இயேசுவை பார்த்த பிறகு அவரை கைது செய்யாமல், அவரை அழைத்து வராமல் வெறுங்கையோடு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது பரிசேயர்களும் சதுசேயர்களும் காவலாளரிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் நீ அவரை அழைத்து வரவில்லை என்று சொல்லி கேட்டபோது, காவலாளர்கள் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவரை போல எவருமே என்றுமே பேசியதில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இன்றைய நச்செய்தியிலே பலர் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நச்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய பாடம், நாம் எப்படி இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம்? யோவான் 1:3 நாம் வாசிக்கின்றோம், தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவனுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு, நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி 1 யோவான் 1:3 நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான ஒரு உறவை இந்த சீடர்கள் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வு. பல நேரங்களிலே நாம் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வு பற்றி நாம் பல்வேறு நேரங்களிலே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல்வேறு நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் கூட இயேசுவை எப்படி சான்று பகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த தவ காலத்தில் பல்வேறு விதமான தவ முயற்சிகளை நாம் செய்கிற போது கூட இயேசுவுக்கு நான் சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய எண்ணங்கள் செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சான்றை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? தனிப்பட்ட முறையிலே நாம் கண்ட அனுபவத்தை, இயேசுவினுடைய அனுபவத்தை, அந்த பெற்ற அனுபவத்தை நாம் பிறர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த நச்சதி நாம் வாசிக்க கேட்கிறோம். சிலர் இயேசுவை பார்த்தவுடன் அவர் இறைவாக்கினரை போல இருக்கிறாரே, ஒரு சிலர் இயேசுவை பார்த்தவுடன் அவருடைய அனுபவத்திலிருந்து அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இவர் மெசியாவை போல இருக்கிறாரே. இந்த காவலாளர்கள் இயேசுவை பார்த்த பிறகு இவரை போல் பேசிய நபர்கள் யாரையுமே நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லி தங்களுடைய அனுபவத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நாம் யோவான் நற்செய்தி 1:45 நாம் வாசிக்கின்றோம். நத்தானியேலை பிலிப்பு பார்க்க சென்றபோது பிலிப்பு இயேசுவை சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். அப்போது பிலிப்பு இந்த இறைவாக்குகளையும் திருச்சட்டங்களையும் வாசித்திருக்கிறார். இந்த மெசியா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். அந்த உணர்ந்த ஒரு உணர்தலை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து யோவான் நற்செய்தி 1:45 வாசிக்கிற போது பிலிப்பு சொல்கிறார், நாசரேத்துத்ரை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர். இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். இவர் அறிந்ததை, தெரிந்ததை, இவர் தன்னுடைய வாழ்விலே அனுபவித்ததை இந்த பிலிப்பு நத்தான் இடத்திலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாங்கள் இயேசுவை கண்டுகொண்டோம், அவர்தான் இந்த திருச்சட்டமும் இறைவாக்கும் மோசேயும் சொன்ன மெசியாவாக இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வின் பட்ட அந்த அனுபவத்தை பிலிப்பு நத்தானியலுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவை நாம் சான்று பகர்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு நாம் ஏன் சான்று பகர வேண்டும் என்கின்ற கேள்வி நமக்குள் வரக்கூடியதாக இருக்கும். விவிலத்திலே பல்வேறு இடங்களிலே கிறிஸ்துவுக்கு நாம் சான்று பகரக்கூடிய வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான சிந்தனைகள் தரப்படுகின்றது. நாம் விவிலியத்தை வாசிக்கின்ற போது பல்வேறு இடங்களிலே கிறிஸ்துவுக்கு நாம் சான்று பகரக்க வேண்டும், கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்தி நாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தூய பவுல் கடிதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நற்செய்தி நூலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான விவிலிய நூல்களிலே பல்வேறு விதமான கோட்பாடுகள் உண்டு. ஆனால் அதற்கு முக்கியமாக கொடுக்கப்படக்கூடியது மத்தேயு நற்செய்தி 28:19 இயேசு சொல்கிறார், எப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வை நாம் வாழ வேண்டும்? நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூயாவையின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவராக இருங்கள். நீங்கள் எல்லா மக்கள் இனங்களிலும் செல்லக்கூடியவர்களாக இருங்கள். ஒரு முறை மறைக்கல்வி மன்றத்திலே மாணவர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது இரு மாணவர்களுக்குள்ளே ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு மாணவன் சொல்கிறான், நாம் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மாணவன் கேட்கிறான். இன்னொரு மாணவன் கூட இருந்த இன்னொரு மாணவன் சொல்கிறான், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்போது பக்கத்தில் இருந்த இன்னொரு மாணவன் சொல்கிறான், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மோட்சத்திற்கு செல்ல முடியுமா, அல்லது கிறிஸ்தவர்களை தாண்டி இருக்கக்கூடிய நபர்கள் மோட்சத்திற்கு செல்ல முடியாதா என்று சொல்லி இன்னொரு மாணவன் கேட்கிறான். அப்போது இன்னொரு மாணவன் சொல்கிறான், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மோட்சத்திற்கு செல்ல முடியும் என்றால், அல்லது எல்லோரும் மோட்சத்திற்கு செல்ல முடியும் என்று சொன்னால் நன்மையும் தீமையும் எங்கு இருந்து வரும் என்று சொல்லி இவர்களுக்குள் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கு ஒரு அருள் சகோதரர் செல்கிறார். அப்போது அந்த அருள் சகோதரர் கேட்கிறார் மீண்டும், யார் மோட்சத்திற்கு செல்ல முடியும், யார் மோட்சத்திற்கு செல்ல முடியும்? அப்போது அந்த அருள் சகோதரர் இடத்திலே அந்த மாணவர்கள் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் தான் மோட்சத்திற்கு செல்ல முடியும். ஏன் கிறிஸ்தவர்களை தாண்டி பிறர் மோட்சத்திற்கு செல்ல முடியாதா என்று சொல்லி கேட்டபோது இந்த நற்செய்தி பகுதியை அந்த அருள் சகோதரர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவராக இருங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அங்கிருந்த இன்னொரு மாணவன் சொன்னான், இங்கு எங்கே மோட்சம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டான். அப்போது அந்த அருள் சகோதரர் சொன்னார், மோட்சம் என்பது நாம் மேலே சென்று வாழக்கூடிய ஒரு வாழ்வு அல்ல, இங்கு நாம் கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து சொன்ன அன்பு, இரக்கம் போன்ற செயல்பாடுகளை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்தவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்ல, இந்துக்களாகவும் இருக்கலாம். கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மோட்சத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆம், நாம் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனையை தான். கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை நாம் வாழ்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் யோவான் செய்தி அதிகாரம் 15 மற்றும் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 16 நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை, கடவுள் நம்மை தேர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நாம் கனி தர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம், ஒரு கொய்யா மரமோ அல்லது சப்போட்டா மரமோ நட்டு வைக்கிறோம் என்றால் நாம் அந்த மரத்தில் இருந்த கனியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் சாதாரண மனிதர்கள், நாமே ஒரு மரத்திடமிருந்து அந்த கனியை நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் கடவுள் நம்மை இந்த உலகத்தில் நட்டு வைத்திருக்கிறார். நம்மிடத்திலிருந்து அவர் எப்படிப்பட்ட கனிகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளை தான் இந்த வழிபாடு நமக்கு தருகிறது. நாம் எப்படிப்பட்ட கனிகளை தரக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்கிற போது கிறிஸ்து சொன்ன அந்த கனிகளை நாம் தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதேதான் எப்படிப்பட்ட சாட்சிய வாழ்வை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அந்த சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு மூன்று விதமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, ஜெபிப்பது. ஜெபிக்க வேண்டும். இன்று இயேசுவுக்கு நான் சாட்சிய வாழ்வு வாழ்கிறேன் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல, மாறாக மிகவும் கடினமான ஒரு காரியம். இயேசுனுடைய மதிப்பீடுகளை படி வாழ வேண்டும் என்றால், நான் உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு நான் வாழ வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கான ஒரு தைரியத்தை நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிளைகளாக இருந்து கனி தரக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் ஜபத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த ஜபத்தின் வழியாக தான் இந்த உண்மையையும் நீதியையும் அழகான அன்பையும் நாம் பிறர் இடத்துல வெளிப்படுத்தக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவனுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்கிறேன் என்று சொல்லி கொண்டால் மட்டும் பத்தாது, நாம் ஜபித்து அதற்கான ஒரு அருளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மீட்கப்படுவது என்பது, இறைவனுக்கு சாட்சி கொடுப்பது என்பது நமக்கு தகுதியான ஒரு செயல்பாடு என உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அல்லது சிறப்பு பயிற்சி பெற்றவர்களுக்கும் மட்டும்தான் மீட்பு, அல்லது அவர்கள் மட்டும்தான் இறைவனுடைய சாட்சியான வாழ்வு வாழ வேண்டும், நாம் எல்லாரும் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியான வாழ்வு வாழ்வதற்கான தகுதி இல்லை என்கின்ற ஒரு நிலை அல்ல. மாறாக கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சிறப்பாக திருமுழுக்கு எனும் அருள்சாதன வழியாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாம் ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் தூய பவுல் அழகாக கலாத்திரிக்கிறது திருமுகத்திலே அதிகாரம் 2:20 அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. இதை நாம் ஒவ்வொருவரும் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தகுதியின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நாம் பெறப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்து வாழ்கிற கிறிஸ்துவை நான் எப்படி சாட்சியை பிரதிபலிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அதற்கான தகுதியை நான் பெற்றிருக்கிறேன், எப்படி திருமுழுக்கின் வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக அந்த கிறிஸ்துவை பெற்றிருக்கிற அந்த கிறிஸ்துவை, அந்த தகுதியை நான் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா என்கின்ற சிந்தனை தான் இரண்டாவதாக நமக்கு தரப்படுகிறது. மூன்றாவதாக, கிறிஸ்துவை பற்றிய தனிப்பட்ட அனுபவத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் 1 யோவான் அதிகாரம் 1:3 நாம் வாசித்தோம். பார்த்ததையும் கேட்டதையும் இந்த திருத்தூதர்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே தான் பிலிப்பு நத்தான் இடத்தை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதே தான் நீ நச்சதை நான் வாசிக்க கேட்ட இந்த நபர்கள் எல்லோரும், நிக்கோதேமா இருந்தாலும் சரி அல்லது இந்த காவலர்களாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பார்த்ததை கேட்டதை அனுபவித்ததை அவர்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே பல்வேறு நேரங்களிலே விவிலியத்தின் வழியாக, அருள் சாதனங்கள் வழியாக, திருப்பலியின் வழியாக, நற்கருணையின் வழியாக, பல்வேறு விதமான செயல்பாடுகள் வழியாக நாம் கிறிஸ்துவை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே எப்படி நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை எப்படி நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை தான் நம்முடைய வாழ்வு சாட்சிய வாழ்வுக்கான ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய உண்மையான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நான் ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதை ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வை நான் பெறக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த உணர்வை பெற்ற பிறகு கிறிஸ்துவை நான் தன்னிப்பட்ட முறையிலே அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறேன். அப்படி அனுபவிக்கின்ற போது அந்த கிறிஸ்துவை என்னுடைய வாழ்விலே நான் பிரதிபலிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். குழந்தை தெரசாத்தனுடைய வாழ்விலே சொன்னது போல, கிறிஸ்துவை நாம் நற்கருணையிலே பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த கிறிஸ்துவாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இந்த வழிபாடு நமக்கு கேட்கிறது. இந்த தவக்காலத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் பெறக்கூடியவர்களாக, அவருடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய மகனாக, மகளாக இருக்கிறேனா? கிறிஸ்து என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? அந்த கிறிஸ்துவை நான் பிறருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் வாழ்கிற போது, நாம் இயேசுவை சந்தித்திருக்கிறோம், அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ்கிற போது, நாம் கடவுளுக்கு நிறைவான ஒரு ஏற்புடைய ஒரு வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் தூய பவுல் அழகாக 2 தீமோத்தேயு 2:15 அவர் சொல்கிறார், நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். நாம் கடவுள் முன் நிற்பதற்கு முழு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஏற்புடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாட்சியை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ, கிறிஸ்துவை நம்மில் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.